அண்மை காலத்துல இந்த மேலை நாட்டு நாகரிகத்தின் தாக்கத்தினால பலர் ஆண்களும் சரி பெண்களும் சரி நம்முடைய பண்பாட்டிலே பழைய காலத்திலே பெண்களுக்கு சரியான நிலை கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, அவர்கள் மனத்தே இருப்பதை குறைத்து சொல்வதற்கு வாய்ப்பில்லை என்றெல்லாம் கூறி வருகின்றார்கள். அதை ஆராய்ச்சியாகவும் நாங்கள் புதிதாக கண்டுபிடித்ததாகவும் பழைய காலத்தில் இருந்தது எல்லாமே தவறு என்றும் ஒரு கருத்தோடு இருக்கின்றார்கள்.
சுதந்திரம் இல்லாத நிலைமை பெண்களுக்கு
அது 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 ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. முதலில் இந்திய நாட்டிலே தான் தாயை போக்கு அன்னையும் பிதாவும் முன்னறிதை, அன்னைக்கு முதல்ல மாத்ரு தேவோ பவ என்பது வேதத்திலே குறிப்பிட்டிருக்கிறது. முதல்ல சுமார் 11 வருடம் படித்த மாணவன் தன்னுடைய ஆசிரியர் இடத்திலே இருந்து விடைபெற்று செல்லும் போது இவர் இத்தனை அறிவையும் அவனுக்கு புகட்டினவர் மிக எளிமையாக சொல்லக்கூடிய முதல் வார்த்தை தாயை தெய்வமாக கேளு என்பது, மாத்ரு தேவோ பவ என்பது. அதனால் தேவியினுடைய பெருமையை சக்திக்கு பாதி ஆணுக்கு என்னென்ன உரிமை உண்டோ அத்தனையும் அவளுக்கும் உண்டு என்பதை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சமயம் இந்திய சமயம் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர்களுக்கு பொது வாழ்விலே இடம் இருந்ததா, அவர்கள் அதிகாரிகளாக திகழ்ந்திருக்கின்றார்களா, ஆண்களுக்கு சமமாக அவர்கள் இருந்திருக்கின்றார்களா என்றெல்லாம் சில பேர் கேட்கின்றார்கள். தஞ்சாவூரிலே மாபெரும் கோயிலை தோற்றுவித்தவன் ராஜராஜ சோழன், அவனுடைய தலைமை தனித்தேவி லோக மகாதேவி என்பது. ராஜராஜன் தஞ்சாவூரை தான் எடுப்பித்த கோயிலை கூறும்போது தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றளி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமுடையார் என்று அந்த கோயிலை சொல்லுவான். அதே சமயத்திலே இவன் அந்த கோயிலை கட்டி முடிப்பதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவனுடைய தலைமை தேவியாகிய லோக மகாதேவி திருவையாற்றிலே அவள் பெயரால் ஒரு கோயில் கட்டியிருக்கின்றாள். அதற்கு லோக மகாதேவீஸ்வரம் என்று பெயர். அதிலே அவளுடைய கல்வெட்டு இருக்கிறது. திருவையாற்றுப்பால் நாம் எடுப்பித்த லோக மகாதேவீஸ்வரம் உடையாருக்கு நாம் கொடுத்தன கல்லில் வெட்டு என்று அவளே ஆணை கொடுத்திருக்கின்றாள். அந்த ஆணை இன்னும் எழுதப்பட்டது அங்கே கல்லிலே காணப்படுகின்றது. அந்த கோயிலே கூட மற்ற கோயில்களெல்லாம் பெரிய பெரிய சேனாதிபதிகள் மூவேந்த வேளாறுகள் இவர்களெல்லாம் அதிகாரிகளாக இருப்பார்கள், ஸ்ரீகாரியம் செய்பவர்களாக இருப்பார்கள், பண்டாரத்தை பார்ப்பவர்களாக இருப்பார்கள், அணிகலன்களையெல்லாம் கணக்கெடுத்து கணக்கு வைத்துக் கொள்பவர்களாக இருப்பார்கள். அதுபோல அந்த கோயிலில் தலைமை அதிகாரியாக பணியாற்றியவள் அதிகாரிக்கு குஞ்சரமல்லி என்ற பெயர். அவளுக்கு கீழே ஏராளமான சேனாதிபதிகள் எல்லாம் அவளிடத்திலே இருந்து ஆணை பெற்று கொண்டு பணி செய்தது அந்த ஊர் கல்வெட்டு கூறுகின்றது. ஆதலின் சோழர் காலத்தில் குந்தவை பிராட்டி கிராமத்திலே ஏலம் போடுகின்ற இடத்திலே தானே தனியாக நின்று மற்ற ஜனங்களோடு கூட அவள் ஒரு முறை ஒரு காலாவது இருகாலாவது முக்காலாவது என்று ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை என்று பொதுப்படையாக கூறும்போது இவளும் அவர்களில் தான் ஒருவராக இருந்து நான் வாங்குகிறேன், முதல் முறை நான் வாங்குகிறேன், இரண்டாம் முறை நான் வாங்குகின்றேன், மூன்றாம் முறை நான் வாங்குகின்றேன் என்று எதிர்குரல் கொடுத்து பொதுமக்களோடு சேர்ந்து அதை வாங்கி அந்த கோயில்களுக்கெல்லாம் கொடுத்ததே கல்வெட்டுக்கள் எல்லாம் கூறுகின்றன. அதனால் பெண்கள் அதிகாரிகளாக இருந்திருக்கின்றார்கள். அந்த குந்தவை பிராட்டிக்கு என்று தனியாக ஒரு செக்ரட்டேரியே இருந்தது. அவருக்கு அத்தனை பேரும் பெண்களாகவே இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அதுபோல அவர்களுக்கு என்று தனியாக ஒரு கோஷம் உண்டு, ஒரு ஒரு பண்டாரம் உண்டு. அவர்களுக்கு என்று பணி செய்வதற்காக தனி அதிகாரிகள் எல்லாம் இருந்தார்கள். அவர்கள் சாதாரணமாக மக்களோடு கூட பழகுவதற்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கின்றன என்பதை கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. இவையெல்லாம் கற்பனையிலே உதித்தவை அல்ல, அவைகளெல்லாம் பிரமாணமாக எழுதப்பட்ட கல்வெட்டுகளிலே காணப்படுகின்ற காரணத்தால் அக்காலத்தில் பெண்களை அவ்வாறு அவமதித்ததாக சொல்வதற்கு சான்று இல்லை. என்பது வரலாற்று சான்று. இது போல அந்த பெண்கள் அரசன் அரியணையிலே அமரும் போது, அவனுக்கு முடிசூட்டும் போது, அவனுக்கு என்ன என்ன அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அத்தனை அதிகாரமும் உடன் ஆணையும் உடன் இருக்கையும் கடனாகவே பெற்றதுடைய தேவி என்று கூறுவான். இவனுக்கு என்ன உரிமை உண்டோ அத்தனை உரிமையும் அவளுக்கும் உண்டு. அவன் அவள் அருகிலே உட்கார்ந்தால்தான் இவன் ஆணை கொடுக்க முடியும் என்கின்ற அளவுக்கு அவளுக்கு சம உரிமை இருந்தது அக்காலத்தில். அதனாலதான் அவர்களை எல்லாம் தெய்வமாகவே அவர்களை நாம் பார்த்தார்கள். அந்த மாதிரி அவர்கள் சம உரிமை மட்டும் கொண்டதில்லை, தனியாகவே ஆட்சி புரிந்திருக்கின்றார்கள். கன்னர தேவனுடைய பெண் ஒருவள் இங்கே வட ஆற்காடு பகுதியை தேவியாக 10ஆம் நூற்றாண்டில் ஆண்டிருக்கின்றாள் என்று அந்த ஊர் கல்வெட்டுக்கள் நாம் கூறுகின்றன. மதுரையில் ஏறக்குறைய 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ராணி மங்கம்மாள் தனி அரசியாக இருந்திருக்கின்றார். அவளை அவள் இருந்த காலத்திலேயே மீனாட்சி அம்மன் கோயிலில் ஓவியம் தீட்டப்பட்டிருக்கின்றது. மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம் நடைபெறுகின்ற காட்சியிலே அவள் அங்கே நின்று கொண்டு அதை காண்கிறாளாக அங்கே ஓவியத்திலே போடப்பட்டிருக்கின்றது. அதன் மேலே தெலுங்கிலும் தமிழிலும் எழுதப்பட்டிருக்கின்றது, மகாராஜ ராஜ ஸ்ரீ ராணி மங்கம்மா அவர்கள் என்று. அவளுக்கு மகாராஜராஜ ஸ்ரீ என்றே அரசனுக்கு கொடுக்கப்பட்ட அதே இது எழுதப்பட்டது இன்னும் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருப்பதை காண்கின்றோம். மீனாட்சி அம்மன் என்று சொல்லும்போது அவளுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்றால், தனியாக ஆண்ட ஒரு பெரிய தெய்வம். அந்த தேவத்தையின் கோயிலேயே அவள் 8 திக்கையும் வெற்றி கண்டவள். மீனாட்சி அம்மன் 8 திக்கையும் வெற்றி கண்டவள். இறுதியாக தேவபெருமான் வந்து அவளை ஆட்கொண்டார் என்பது கதை. அதுபோல அவள்தான் பண்டைய காலத்திலே மதுரையை ஆட்சி செய்தவர்களே பெண் ஆட்சி செய்கின்றாள் என்று மேலை நாட்டில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு சிறந்த அந்த அம்மையின் கோயிலேயே அவள் இந்த ராணி மங்கம்மாளுடைய உருவம் தீட்டப்பட்டிருக்கிறது, ஓவியத்திலே இருக்கிறது. பல இடங்களிலே அவளுடைய கற்சிலைகள் இருக்கின்றன. அவளுக்கு பிறகு வந்தவள் மீனாட்சி, முத்து விஜயரங்க சொக்கநாத நாயக்கன் என்பவனுடைய மனைவி.
செவன்டீன் டென்
அப்பொழுது அங்கே அவள் தனியாட்சி புரிந்திருக்கின்றாள். அதிலே மற்றவர்கள் போல அதிகாரிகளாக இருந்திருக்கின்றார்கள். தனக்கென உரிமை கொண்ட ஒரு செக்ரட்டேரியட்டை வைத்துக் கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நிர்வாகத்தை உடையவர்களாக இருந்திருக்கின்றாள். பொது ஏலத்திலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். ஏராளமான தானங்களை தங்கள் பெயராலேயே கொடுத்து தாங்களே கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். அதோடு கூட அரசனுக்குரிய சம உரிமை உடையவர்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தனி அரசியாகவும் ஆண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு பெண்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு கல்வெட்டு சான்றுகள் இருக்கின்றன. அதனால் நாம் நம்முடைய வரலாற்றை இன்னும் அதிகம் நன்கு ஆழ்ந்து பிரமாணத்தோடு படித்தோமானால் தவறான கருத்துக்களை ஒன்றை அதிகமாக புகழ வேண்டும் என்று இல்லை, அதற்காக இகழ வேண்டும் என்பதும் தேவையில்லை. அதில் உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்வதற்கு உதவுவது நம் கல்வெட்டுகள். அதிலே பெண்களின் சிறப்பு அந்த பரம்பரையிலே வந்து காரணத்தினால்தான் சுப்பிரமணிய பாரதி பாடினால் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாடினார். அதிலே இந்திய பெண்களெல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கலாம். மற்ற நாடுகளில் இருந்தவர்களை காட்டிலும் இவர்களுக்கு உயர்ந்த நிலையில் நிற்கின்றது. குறைபாடு அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். அது ஒன்று